அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் திங்கள் 14 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில். வட மாகாண சபையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ளாத தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களில் மேலும் சிலர் பதவியேற்றுக் கொண்டது பற்றிய செய்தி. இதில் ஒரு உறுப்பினரான சிவாஜிலிங்கம் முள்ளிவாய்க்காலில் பதவி பிரமாணம் செய்து கொண்டது குறித்து அவர் தெரிவிக்கும் கருத்து.
நாட்டை பிரிக்க மாட்டோம், மாகாண சபை உறுப்பினர் என்ற கடமைகளை நான் பொறுப்பேற்று அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயற்படுவேன் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றேன். ஆனால் இதற்கு மேலதிகமாக மக்களுக்கு ஒரு சத்தியத்தை நான் செய்திருக்கின்றேன். முள்ளிவாய்க்காலை மனதிலே இருத்தி ஒரு தீர்வை வென்றெடுப்பதுதான் என்னுடைய உறுதியான நடவடிக்கை.
வவுனியா சிறை கைதி கொலை சம்பவத்தில் மனித உரிமை மீறல் எதுவும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பது பற்றிய செய்தி. ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான மங்கள சமர வீர கைது செய்யப்படலாம் என்பதாக வரும் செய்திகள் குறித்து அவர் தெரிவிக்கும் கருத்து. பின்னர் தமிழக மற்றும் பன்னாட்டு குறிப்புகள், இறுதியாக விளையாட்டரங்கம் ஆகியவை இடம்பெறுகின்றன. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ஐரோப்பாவுக்குள்ளே குடிபெயர்பவர்கள் வேலை செய்வதை தவிர்த்து சமூக நல உதவி கொடுப்பனவுகளை பெறுவதன் மூலம் தாம் குடியேறும் நாடுகளின் வளங்களை உறிஞ்சுகின்றார்கள் என்ற கூற்றை நிராகரிக்கும் வகையிலான தரவுகளை ஐரோப்பிய ஆணையம் வெளியிட்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றிய சனத்தொகையில் வேலையில்லாதிருக்கும் குடியேற்றக்காரர்களின் எண்ணிக்கை ஒரு வீதத்துக்கும் குறைவானது என்றும், தேசிய மட்டங்களில் பெரும் வேலையில்லா திண்டாட்டம் நிலவிய போதிலும் அது 2005 முதல் 2012 காலப்பகுதியில் குறைந்து வந்திருக்கின்றது என்றும் கூறியிருக்கின்றது. பெரும் கொடுப்பினர்களை விட அதிகமாக வரி செலுத்துவதன் மூலம் குடியேற்றக்காரர்கள் தாம் குடியேறும் நாடுகளுக்கு நிகர நிதி பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள் என்றும் அந்த ஆணைக்குழு கூறியிருக்கின்றது. ஆயினும் இந்த விடயத்தில் கணிசமான கவலை இருப்பதாக பிரிட்டிஷ் பிரதமரின் பேச்சாளர் ஒருவர் கூறியிருக்கின்றார்.
இந்த ஆண்டின் பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு 1960களிலிருந்து பொருளாதார ஆய்வில் ஈடுபட்ட அமெரிக்க வல்லுநர்கள் மூவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.
Bank Prize in Economic Sciences in memory of Alfred Nobel 2013 to Professor Eugene Fama from University of Chicago, USA.
சந்தைகளில் பங்குகள் மற்றும் சொத்துக்களின் விலைகளை 3 முதல் 5 ஆண்டு காலத்துக்கு ஆராய்ந்து சந்தைகளின் போக்கை முன்கூட்டியே கணிப்பதில் இவர்கள் வல்லவர்கள். யூஜின் ஃபாமா, லாஸ் பீட்டர் ஹான்சென் மற்றும் ராபர்ட் ஷீலர் ஆகிய மூவரும் பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்களை கருத்தில் கொள்ளாமல் சந்தைகளின் பொதுவான போக்கு பற்றி ஆராய்ந்தவர்கள். அமெரிக்காவில் 10 வீதத்துக்கும் அதிகமான சந்தை முதலீடுகளுக்கு இவர்களின் கணிப்பே அடித்தளமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வடக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து அளவுக்கு அதிகமான குடியேறிகளை ஏற்றி வந்த நிலையில் ஒரு கப்பல் மூழ்கி நூற்றுக்கணக்கான ஒரு பலியான சம்பவத்தை அடுத்து மத்திய தரைக்கடலின் தென்பகுதியில் இத்தாலி தனது கடல் ரோந்தை மும்மடங்காக்கியிருக்கின்றது. அந்த பகுதியில் விமான ரோந்தும் அதிகரிக்கப்படும். சிசிலி, மால்டா மற்றும் லிபியா ஆகியவற்றின் கடற்கரைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த மாதம் கப்பல் மூழ்கி பல நூற்றுக்கணக்கானோர் இருந்த இடத்திலேயே இந்த ரோந்துகள் நடைபெறும். அதேவேளை லம்பதுசா தீவுகளுக்கு 137 குடியேறிகள் இரவு பாதுகாப்பாக படகில் வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். அடுத்த மாதம் இது குறித்து நடக்க இருக்கின்ற மாநாடு ஒன்றில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளையும் உதவுமாறு கேட்கப் போவதாக இத்தாலியை மால்டாவும் கேட்டிருக்கின்றன.
சிரியாவில் கடத்தப்பட்ட 6 செஞ்சிலுவை சங்க பணியாளர்களின் 3 விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பாக திரும்பியிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சிரியாவைச் சேர்ந்த செம்புரை சங்க தன்னார்வ பணியாளர் ஒருவரும் விடுவிக்கப்பட்டிருப்பதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கூறியிருக்கிறது. இத்லிப் மாகாணத்தில் சராக்கிப் நகருக்கு அருகில் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருந்த போதே 7 பேரும் கடத்தப்பட்டனர். யார் அவர்களை கடத்தியது என்ற தெளிவில்லை. எதிரணி ஆயுதாரிகளை கடத்தியிருப்பதாக சிரிய அரசு தொலைக்காட்சி குற்றஞ்சாட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அல்லாஹ் என்ற வார்த்தையை முஸ்லீம்கள் மாத்திரமே பயன்படுத்த முடியும் என்று மலேசிய நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருக்கின்றது. கீழ் நீதிமன்றம் ஒன்று இந்த வார்த்தையை கிறிஸ்தவர்களும் பயன்படுத்தலாம் என்று வழங்கிய தீர்ப்பை இது தள்ளுபடி செய்கின்றது. இந்த வார்த்தை கிறிஸ்தவ மதத்தில் இல்லை என்று கூறியிருக்கின்ற நீதிமன்றம், முஸ்லீம்கள் அல்லாதோர் இந்த வார்த்தையை பயன்படுத்த அனுமதிப்பது சமூகத்தில் குழப்பத்தை விளைவிக்கும் என்றும் கூறியிருக்கின்றது. மலேசிய கிறிஸ்தவர்கள் இந்த அல்லாஹ் என்ற அரபு வார்த்தை இஸ்லாத்துக்கு முந்தியது என்றும், இதை தாங்கள் பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள் என்றும், இந்த தீர்ப்பை எதிர்த்து தாங்கள் மேன்முறையீடு செய்யப்போவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். பழமைவாத முஸ்லீம் குழுக்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றன. மலேசிய அரசு இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை முஸ்லீம்கள் அல்லாதோர் பயன்படுத்துவதை முன்னர் தடை செய்திருந்தது. இந்த பிரச்சினை நாட்டின் மத ரீதியான பதட்டங்களை அதிகப்படுத்தியிருந்தது.
அமெரிக்க கால்பந்தாட்ட அணிகளில் ஒன்றான கன்சாஸ் சிட்டி சீஃப்ஸ் அணியின் ரசிகர்களே திறந்த வழி மைதானம் ஒன்றில் எழுப்பப்பட்ட மிகப்பெரிய ஆரவார கோஷத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார்கள். நேற்று ஞாயிறன்று நடந்த போட்டியில் தமது அணிக்கு பலத்த கோஷத்துடன் ஆரவாரம் எழுப்பி இவர்கள் சாதனை படைத்தனர். அவுரோஹிட் மைதானத்தில் நடந்த போட்டியின் இறுதிக்கட்டத்தின் போது கான்சாஸ் சிட்டி சீஃப்ஸ் அணியின் ரசிகர்கள் 137.5 டெசிபல்கள் வரை சத்தத்தை எழுப்பி சாதனை நிலைநாட்டியதாக கின்னஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னர் படைக்கப்பட்ட சாதனையை விட 1 டெசிபல் மேலே சென்று இந்த சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் வவுனியாவில் நடந்த சிறை கலவரங்களில் சிறை கைதி ஒருவர் கொல்லப்பட்டதை மனித உரிமை மீறல் என்று கூற முடியாது என்று இலங்கையின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்து கொழும்பில் உள்ள நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
அண்மையில் வவுனியா சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலின் போது நிமலரூபன் எனும் தமிழ் கைதி மரணம் அடைந்ததன் மூலம் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி அவரது பெற்றோர் தாக்கல் செய்த மனுவொன்றை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இன்று மனு அழைக்கப்பட்ட போது கருத்துக்களை தெரிவித்த மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டவாதி நிமலரூபனின் மரணம் ஏற்பட்ட காரணங்களை அறிவிப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மரணம் அடைந்தபோது அவரது உடலில் சுமார் 20 அதிகமான காயங்கள் காணப்பட்டதாக தெரிவித்த சட்டவாதி இதன் காரணமாகவே விசாரணையொன்றை நடத்துமாறு கோரி அவரது பெற்றோர் உச்ச நீதிமன்றம் முன் வந்துள்ளதாகவும் அறிவித்தார். அப்போது கருத்துக்களை தெரிவித்த தலைமை நீதிபதி மொஹான் பீரிஸ் சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட கலவரம் ஒன்றை அடக்கும் போது இவ்வாறான மரணங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாதென்று தெரிவித்தார். இவ்வாறான பயங்கரவாத செயல்களுக்கு மனித உரிமை மீறல்கள் என அர்த்தங்களை கொடுக்க வேண்டாம் என்று தெரிவித்த தலைமை நீதிபதி அமெரிக்கா ரஷ்யா ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களை முறையடிக்கும் பொழுது இவ்வாறான மரணங்கள் ஏற்பட்டதாகவும் கூறினார். எனவே இவ்வாறான மனுக்களை முன்கொண்டு விசாரணை செய்வதன் மூலம் மரணம் அடைந்தவரின் உறவினர்கள் வெளிநாடுகளில் அரசியல் புகலிடம் கோருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார் தலைமை நீதிபதி. எனவே சம்பந்தப்பட்ட மனுவை முன்கொண்டு விசாரணை செய்வதற்கு சாதாரண காரணங்கள் எதுவும் இல்லை என்று தெரிவித்த தலைமை நீதிபதி உட்பட மூவர் அடங்கிய நீதிபதிகளின் குழு பின்பு அதனை தள்ளுபடி செய்வதற்கு தீர்மானித்தனர்.
கொழும்பு நீதிமன்ற செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். திருகோணமலையில் 2006 நடந்த 5 மாணவர்கள் கொலை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட விசேட அதிரடிப்படையினர் அனைவருக்கும் திருகோணமலை மேல்நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியுடன் திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
திருகோணமலை நகரின் மையப்பகுதியில் மகாத்மா காந்தி சிலையை அண்மித்த கடற்கரையோர பிரதேசத்தில் 2006 ஜனவரி மாதம் 2 5 மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக கடந்த ஜூலை மாதம் 5 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த போலீஸ் அதிரடிப்படையைச் சேர்ந்த 13 பேர் இன்று திருகோணமலை மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கென நிறுத்தப்பட்டிருந்த வேளை மேல்நீதிமன்ற நீதிபதி அமில ரணராஜா சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரையும் 50,000 ரொக்கப்பிணையிலும் 2,00,000 பெறுமதியான 2 நபர்களின் சரீர பிணையிலும் விடுவித்துள்ளார். பயங்கரவாத குற்ற புலனாய்வு பிரிவினர் இந்த வழக்கினை தாக்கல் செய்ததை அடுத்து சந்தேக நபர்களான 13 போலீஸ் அதிரடிப்படையினரும் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். இதேவேளை இந்த வழக்கு தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் முடிவடையும் வரை சந்தேக நபர்கள் 13 பேரையும் கொழும்பிலுள்ள குற்ற புலனாய்வு பணியகத்திற்கு ஞாயிறுதோறும் சென்று அங்கு கையொப்பமிடுமாறும் மேல்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொலையுண்ட இந்த மாணவர்களை பொறுத்தவரை இவர்களில் 4 பல்கலைக்கழக அனுமதியை பெற்று உயர்கல்வி பெற காத்திருந்த நிலையிலேயே கொலை செய்யப்பட்டுள்ளனர். மற்றொரு மாணவர் மொரட்டுவ பல்கலைக்கழக கற்க நெருக்கென தெரிவு செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். உள்நாட்டு மட்டத்தில் மட்டுமன்றி சர்வதேச ரீதியாகவும் இந்த கொலை சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த சம்பவத்தின் போது டி சிவானந்தன், எம் ராதிகர், வை ஹேமச்சந்திரன், எஸ் ராஜேந்திரன், வை ரொசாந்த் ஆகியோரே மர்மமான முறையில் சுட்டு கொல்லப்பட்டவர்களாவர். இதேவேளை இந்த வழக்கு தொடர்பான விசாரணை எதிர்வரும் 29 இடம்பெறவுள்ளதாகவும் மேல்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்துள்ளார்.
திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம். இலங்கையின் வடமாகாண சபை உறுப்பினர்களாக முதலமைச்சர் முன்னர் சத்தியப்பிரமாணம் மேற்க மறுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களில் சிலர் இன்று சமாதான நீதவான்கள் முன்னிலையில் பிரமாணம் எடுத்துக் கொண்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களுடன் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொள்வதற்கு மறுத்திருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 9 மாகாண சபை உறுப்பினர்களில் ஒருவராகிய சிவாஜிலிங்கம் அவர்கள் இன்று முள்ளிவாய்க்காலில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளாகிய இபிஆர் லெப்ட், டெலோ, பிளாட் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த 9 மாகாண சபை உறுப்பினர்கள் கடந்த 11 தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற சத்திய பிரமாண நிகழ்வை புறக்கணித்திருந்தார்கள். இவர்கள் அனைவரும் இன்று திங்கட்கிழமை முல்லைத்தீவு மாவட்டத்தில் இறுதி யுத்த மோதல்கள் இடம்பெற்ற பகுதியாகிய முள்ளிவாய்க்காலில் சத்திய பிரமாணம் செய்து கொள்வதாக இருந்தது. எனினும் மன்னராயர் ராயப்பு ஜோசப் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று இந்த சத்திய பிரமாண நிகழ்வு பின்போடப்பட்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே மாகாண சபை உறுப்பினர் சிவாஜிலிங்கம் அவர்கள் மாத்திரம் முள்ளிவாய்க்காலில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார்.
இதுவரை நடைபெற்ற போரிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய இனப்படுகொலை தாக்குதல்களிலே கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்கள், மாவீரர்கள், போராளிகளுக்கு மலரஞ்சலியை செலுத்திவிட்டு சத்திய பிரமாணத்தை செய்து கொண்டேன். கல்வெட்டுத்துறை மாவட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் கே மயிலேறும் பெருமாள் அவர்கள் முன்னிலையிலே நான் சத்திய பிரமாணம் செய்து கொண்டேன். இதைவிட நான் ஒரு உறுதியுரையையும் எடுத்துக்கொண்டேன். மாவீரர்களும் ஏனைய இயக்க போராளிகளும் தங்களுடைய இன்னல்களை தியாகம் செய்தது, அதை போல ஏனைய பொதுமக்கள் பட்ட துன்பங்கள் ஒரு சர்வதேச ஆதரவாக மாற்றப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையை பாவித்து ஒரு சர்வதேச நீதி விசாரணையை நாங்கள் கோருவோம். உள்ளக சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே தமிழ் தாயகத்திலே தமிழர் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்போம் என்ற உறுதிமொழியை வழங்கியதோடு, ஒருவேளை உள்ளக சுயநிர்ணய உரிமையை வென்றெடுப்பதிலே இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து பிடிவாதமாக இருக்குமாக இருந்தால் சர்வதேசத்தின் உதவியுடன், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் உதவியுடன் இறுதி தீர்வை வென்றெடுப்பதற்கு முழுமையாக உழைப்பேன் என்று சத்திய பிரமாணத்தை ஏற்றிருந்தேன்
என்றார் சிவாஜிலிங்கம் அவர்கள். நீங்கள் 9 பேர் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொள்வதாக இருந்தது, ஆனால் மன்னராயர் விடுத்த வேண்டுகோளை ஏற்று அது பின்போடப்பட்டிருந்ததே என்று அவரிடம் வினவினேன்.
நான் இன்றைக்கு செய்து கொண்ட சத்திய பிரமாணம் என்பது மன்னராயரையோ அல்லது வேறு யாரையுமோ புண்படுத்துவதோ அவர்களை மரியாதை குறைவாக நடத்துவது அல்ல. முள்ளிவாய்க்காலிலே செய்தது என்பது அரசாங்கத்துக்கு தான் நோகம். நாங்கள் இந்த இன விடுதலைக்காக எங்களுடைய இறுதி தீர்வுக்காக போராடுவோம் என்ற சங்கல்பத்தை பூண்டுவதற்காகத்தான் அந்த சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டேனே ஒழிய தமிழ் தேசிய கூட்டமைப்புகளிலே பிளவோ வேற எதுவுமோ இல்லை. நாங்கள் 30 பேரும் ஒரே மாகாண சபையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களாக செயற்படுவோம் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.
இந்த சத்திய பிரமாணம் இறந்த போராளிகளை கௌரவிப்பதற்காக செய்யப்பட்டது என்று கூறினீர்கள். அரசாங்கம் அவர்களை பயங்கரவாதிகள் என்றும் பிரிவினவாதிகள் என்றும் கூறுகின்றது. அவ்வாறு கூறுகின்ற அரசுக்கு விசுவாசமாக இருப்பதாக கூறித்தானே நீங்கள் சத்திய பிரமாணம் செய்கின்றீர்கள். அப்படியானால் இது முரண்பாடாக இருக்கின்றதே என்று மீண்டும் சிவாஜிலிங்கம் அவரிடம் கேட்டேன்.
அதிலே 2 சத்திய பிரமாணம் இருக்கிறது. ஒன்று, நாட்டை பிரிக்க மாட்டோம், மாகாண சபை உறுப்பினர் என்ற கடமைகளை நான் பொறுப்பேற்று அரசியலமைப்புக்கு உட்பட்டு செயற்படுவேன் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றேன். ஆனால் இதற்கு மேலதிகமாக மக்களுக்கு ஒரு சத்தியத்தை நான் செய்திருக்கின்றேன். புள்ளிவாக்காலை மனதிலே இருத்தி ஒரு தீர்வை வென்றெடுப்பதுதான் எங்களுடைய உறுதியான நடவடிக்கை.
இது வந்து அரசாங்கத்துக்கு ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் நீங்க செய்தாக சொன்னீங்க. இப்படி செய்யும் பொழுது இது ஒரு மோதல் நிலையை உருவாக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாகாண சபையின் ஊடாக அவசர தேவைகள் மற்றும் விஷயங்களை செய்யறது வந்து ஒரு முருகல் நிலையும் கஷ்டமான நிலையும் தோன்றும் இல்லையா?
இல்ல இல்ல, எங்களை பொறுத்தளவிலே இந்த அநியாயங்களை சொல்லித்தான் அதற்கு தீர்வை நாங்கள் கேட்க வேண்டுமே ஒழிய சும்மா அவர்கள் வெளிநாடுகள் சர்வதேசங்களுக்கு அள்ளித்தரப்போவதில்லை. 30 ஆண்டுகளாக நாங்கள் பாதிக்கப்பட்டதற்கு ஒரு சரியான உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இதை செய்கின்றேன் ஒழிய இது ஒரு மோதல் நிலைமையை ஏற்படுத்துவதற்காக அல்ல. மாகாண சபைகளுக்கு அதிகாரங்களை வழங்குவதோ நிதி வசதிகளை வழங்குவதோ அரசாங்கத்தினுடைய கடமை. ஆகவே அவர்களை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி நாங்கள் வேண்டும் என்று அந்த நிலைமை இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை அவர்கள் செய்ய வேண்டும். அதற்கான நல்லெண்ணத்தை காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சியாகிய டெலோ இயக்கத்தைச் சேர்ந்தவரும் மாகாண சபை உறுப்பினருமாகிய எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள். இதற்கிடையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மற்றொரு பங்காளி கட்சியாகிய பிளாட் அமைப்பைச் சேர்ந்த 2 மாகாண சபை உறுப்பினர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் அவருடைய கட்சி செயலாளர் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார்கள். பிளாட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் அந்த கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் வவுனியா நகரசபை உறுப்பினருமாகிய ஜி டி லிங்கநாதன் ஆகிய இருவருமே இவ்வாறு சத்திய பிரமாணம் செய்துள்ளார்கள்.
வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம். இலங்கை கண்ணோட்டம் தொடரும்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கை குறிப்பு தொடர்கின்றது. இலங்கை மாத்தறையில் கடந்த 5ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் ரணில் விக்ரமசிங்கே ஆதரவு மற்றும் ரணில் விக்ரமசிங்கே எதிர்ப்பு ஊர்வலங்களுக்கிடையே நடந்த மோதல்கள் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான மங்கள சமரவீர கைது செய்யப்படலாம் என்று தெரிகிறது. இது குறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் மாத்தறை நகரில் கடந்த 5ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சி குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பில் ஆதாரங்கள் இருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீரவையும் போலீசார் கைது செய்ய முடியும் என்று மாத்தறை நீதவான் போலீசாருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நாளை செவ்வாய்க்கிழமை மாத்தறை நீதிமன்றத்தில் தன்னை ஆஜர்படுத்த இருப்பதாக மங்கள சமரவீர பிபிசியிடம் தெரிவித்தார். மாத்தறை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நாளை காலை 9 மணிக்கு என்னை நான் ஆஜர்படுத்துவேன். இன்று கூட அதனை நான் செய்திருக்க முடியும். ஆனால் நான் இந்த நிலைமை மாற்றத்தை சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. சம்பவம் நடந்த நாள் முதல் அந்த ஒரு வாரம் முழுவதும் நான் மாத்தறை போலீஸ் நிலையத்துக்கு ஏறி இறங்கியிருந்தேன். எனது ஆட்கள் கைகளில் ஒரு சிறு குச்சியை கூட வைத்திருக்கவில்லை, வன்முறைகளில் ஈடுபடவில்லை என்பதற்கு வீடியோ ஆதாரங்கள் என்னிடம் இருந்த போதிலும் கூட எனது முக்கிய ஆதரவாளர்கள் 24 பேரை நானாகவே போலீசாரிடம் விசாரணைக்காக ஒப்படைத்திருந்தேன். என்னை வேண்டுமானால் விசாரியுங்கள், தேவை என்றால் கைது செய்யுங்கள் என்றெல்லாம் கூறியிருந்தேன். ஆனால் நான் போலீசாருக்கு வழங்கி வந்த ஒத்துழைப்புக்காக அவர்கள் எனக்கு நன்றி கூட கூறியிருந்தார்கள். ஆனால் திடீரென்று அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அழுத்தம் காரணமாக என்னை கைது செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள். அதனாலேயே நான் போலீஸுக்கு செல்லாமல் நீதிமன்றத்துக்கு நாளை சென்று ஆஜராக இருக்கிறேன் என்றார். ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசாங்கத்தில் முன்னாள் வெளியுறவு அமைச்சராக இருந்தவரும் தற்போது ஐக்கிய தேசிய கட்சி ஊடகத்துறை தலைவராக இருப்பவருமான மங்கள சமரவீர மாத்தறை மாவட்டத்தில் உள்ள தனது ஆதரவாளர்களை இலக்கு வைத்து அரசாங்கம் வேட்டையில் இறங்கியிருப்பதாகவும் மங்கள சமரவீர குற்றம் சாட்டுகிறார். மாத்தறையில் எனது ஆதரவாளர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வேட்டைக்கு எதிராக தொடர்ந்தும் போராடுவேன். இது இந்த அரசாங்கத்தின் ஒடுக்குமுறையையும் ராஜபக்ச ஆட்சியின் உண்மை முகத்தையும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறது என்றார் மங்கள. மைத்ரி குணரத்ன, ஸ்ரீலால் லக்திலக் ஆகிய ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மாகாண சபை உறுப்பினர்கள் இருவரின் ஏற்பாட்டிலேயே கடந்த 5ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கவை கட்சி தலைமையிலிருந்து நீக்குமாறு கொழும்பு நோக்கி பேரணி நடத்தப்பட்டது. அதே தினத்தில் ரணிலுக்கு ஆதரவான பேரணி ஒன்றை மாத்தறையிலிருந்து தெவினுவர விஷ்ணு கோவிலை நோக்கி மங்கள சமரவீர ஏற்பாடு செய்திருந்த போதே இடைநடுவில் மோதல் வெடித்தது. துப்பாக்கி பிரயோகமும் நடந்தது. 20க்கும் மேற்பட்டவர்கள் கைதானார்கள். மோதல் ஏற்படலாம் என்ற சூழ்நிலையிலும் போட்டியாக எதற்கு அந்த பேரணியை ஒழுங்கு செய்தீர்கள் என்று மங்கள சமரவீரவிடம் கேட்டபோது,
the largest opposition party wanted to register protest against this bogus march.
போலியாக ஐக்கிய தேசிய கட்சி என்று அவர்கள் கூறிக்கொண்டு ஒழுங்கு செய்திருந்த அந்த பேரணிக்கு எங்களின் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியிருந்தது. ஒரு சட்ட ரீதியான அரசியல் கட்சியாகிய எங்களுக்கு அமைதியாக பேரணியில் ஈடுபட எல்லா விதமான உரிமைகளும் இருக்கின்றன. எனக்கும் எங்கள் கட்சிக்கும் நெருங்கிய ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் என்று பட்டியல்படுத்தப்பட்டுள்ளவர்களைத்தான் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் என்றார் மங்கள சமரவீர.
இலங்கை கண்ணோட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி இந்திய குறிப்பொன்று. தூத்துக்குடியை அடுத்த கடல் பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த ஒரு வெளிநாட்டு கப்பல் விவகாரம் தொடர்பாக போலீசார் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இது குறித்து சென்னையிலிருந்து செய்தியாளர் டி என் கோபாலன்.
கடந்த சனிக்கிழமையன்று தூத்துக்குடி அருகே சிறைபிடிக்கப்பட்ட கப்பலின் ஊழியர்கள் 35 பேர் மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அக்கப்பலில் மாலுமிகள் 10 பேரும் கடற்கொள்ளையரை எதிர்கொள்ளும் வீரர்கள் 25 பேரும் இருப்பதாக கூறப்படுகிறது. பல்வேறு ஆயுதங்களுடன் இந்திய கடற்பகுதிக்குள் நுழைந்த சீமேன் காட் எனும் அக்கப்பல் மேற்காப்பிரிக்க நாடான சியாரா லியோனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள ஒரு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அது சொந்தமானது என்றும் தெரிய வந்திருக்கிறது. சரக்கு கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் அச்சிறிய கப்பல் உணவு மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக இந்திய பகுதியில் ஒதுங்கி இருக்கலாம் என்றுதான் முதலில் கூறப்பட்டு வந்தது. ஆனால் இப்போதோ இந்திய கடற்பகுதியில் அனுமதியின்றி நுழைந்தது, முறையான ஆவணங்களின்றி ஆயுதங்கள் வைத்திருந்தது, பாதுகாப்பு பணிக்கு தேவைப்படுவதை விடவும் அதிகமான அளவில் தோட்டாக்கள் வைத்திருந்தது, மற்றும் இந்திய சட்டங்களுக்கு புறம்பாக அதிவேக பயணங்களுக்கு பயன்படுத்தப்படும் டீசலை சிலரிடமிருந்து வாங்கியது உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பாக வழக்குகளை மாநில அரசின் கடலோர காவற்படை பிரிவு பதிவு செய்திருக்கிறது. தவிரவும் நேற்று ஞாயிறு வரை ஆவணங்கள் எல்லாம் முறையாக இருப்பதாகவே நம்பத்தகுந்த வட்டாரங்கள் கூறி வந்தன. ஆனால் இப்போது சில ஆவணங்கள் இல்லை என்கின்றன. திங்கள் மாலை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் கப்பலை பார்வையிட்டார். அவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது பல்வேறு துறை அதிகாரிகளுடனும் தாம் ஆலோசனை நடத்தியதாகவும் இப்பிரச்சனையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, போலீசாரின் விசாரணை தொடர்கிறது என்றவர் அதனை தாண்டி வேறு விவரங்கள் எதனையும் இக்கட்டத்தில் தெரிவிக்க இயலாது என்றும் நம்மிடம் கூறினார். இதனிடையே கப்பலின் முகவர் அரசு அதிகாரிகளுடன் பேசி வருவதாகவும் கப்பல் நிறுவன உரிமையாளர்கள் சார்பில் எவரேனும் நேரில் வந்து மேலதிக தகவல்கள் அளிக்கலாம், அதன் பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கை என்றும் கூறப்படுகிறது. பல்வேறு அரசு துறைகளும் இப்பிரச்சினை குறித்து விசாரித்து வருவதன் காரணமாக குழப்பங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன என்றும் நோக்கர்கள் கருதுகின்றனர்.
சென்னை செய்தியாளர் டி என் கோபாலன். மலேசியாவில் அல்லாஹ் என்ற வார்த்தையை கடவுள் என்ற அர்த்தத்தில் முஸ்லீம்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று மலேசிய உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இது குறித்து கோலாலம்பூரிலிருந்து ஜெனிஃபர் பேக் அனுப்பிய குறிப்பை தமிழ் தருகிறார் சீவகன்.
கடவுளை குறிப்பதற்கு அல்லாஹ் என்ற சொல்லை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துவதற்கு மலேசிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றது. முன்னதாக ஒரு நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் வழங்கிய தீர்ப்பை அது தள்ளுபடி செய்திருக்கின்றது. அல்லாஹ் என்ற சொல்லை இஸ்லாமியர்கள் மாத்திரமே பிரத்யேகமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அது பொது அமைதிக்கு பங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்றும் நீதிபதிகளின் அமர்வு கூறியிருக்கின்றது. மலே மொழியில் தாம் கடவுளை குறிப்பதற்கு அல்லாஹ் என்ற சொல்லை பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வந்ததாகவும் அதனால் எந்தவிதமான அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்றும் கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் என்ற சொல் கிறிஸ்தவர்களுடன் தொடர்புபட்டது அல்ல என்றும் ஆகவே அவர்கள் கடவுளை குறிக்க வேறு ஒரு சொல்லை பயன்படுத்தலாம் என்றும் மூன்று நீதிபதிகளும் ஏகமனதாக கூறியிருக்கின்றார்கள். மலேசியாவுக்கு வெளியே முஸ்லீம் உலகில் வாழ்கின்ற கிறிஸ்தவர்கள் பன்னெடுங்காலமாக அல்லாஹ் என்ற சொல்லை கடவுளை குறிக்க பயன்படுத்துவது எந்தவிதமான சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருக்கவில்லை. வாக்காளர்கள் மத்தியில் இஸ்லாமிய வாதத்தை அதிகப்படுத்துவதற்காக ஆளும் மலேய முஸ்லீம் கட்சி இந்த விவகாரத்தை பயன்படுத்துவதாக சில மலேசியர்கள் நம்புகின்றார்கள். நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வந்தபொழுது நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் அங்கு கூடி நின்று ஆதரவு கோஷம் எழுப்பினார்கள். இஸ்லாமிய செயற்பாட்டாளரான இப்ராஹிம் அலி என்பவர் நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றிருக்கின்றார்.
Jadi sekarang ni keputusan dah dibuat. Mungkin pihak yang membawa kes ini akan merayu ke Mahkamah Persekutuan. Saya merayu.
இப்போது தீர்ப்பு வெளியாகி விட்டது. இந்த விடயத்தை இதற்கு மேலே இருக்கின்ற நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல விரும்புபவர்கள் அதற்கு முன்னதாக ஒன்றுக்கு இரண்டு தரம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த விடயத்தை இத்தோடு முடித்து கொண்டு முஸ்லீம்களுக்கும் ஏனைய மதத்தவருக்கும் இடையிலான இன உறவை நாம் பேண வேண்டும் என்றார் இப்ராஹிம். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பை கிறிஸ்தவர்கள் எதிர்க்கின்றார்கள். கத்தோலிக்க செய்தி பத்திரிகை ஒன்றின் ஆசிரியரான லாரன்ஸ் ஆண்ட்ரூ அவர்கள் இது பற்றி கூறுகையில்,
God is an integral part of every religion we have. Allah is a term in the Middle East and in Indonesia. It is a term that is used by both Christians.
கடவுள் என்பது அனைத்து மதங்களுடனும் இணைந்த ஒரு விடயம். அல்லாஹ் என்பது மத்திய கிழக்கிலும் இந்தோனேஷியாவிலும் முஸ்லிம்களாலும் கிறிஸ்தவ மதத்தவராலும் கடவுளை குறிக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. திடீரென்று இது உங்களோடு இணைந்த விஷயம் அல்ல என்று நீங்கள் கூற முடியாது. மலே மொழியை பொறுத்தவரை அது பல சொற்களை வேறு மொழியிலிருந்து கடன் வாங்கி உள்வாங்கி இருக்கின்றது. அந்த வகையில்தான் அல்லாஹ் என்று சொல்லும் அதனால் கடன் வாங்கப்பட்டிருக்கின்றது என்றார் லாரன்ஸ். இந்த நீதிமன்ற தடை அரசியலமைப்புக்கு முரணானது என்று திருச்சபை அதிகாரிகள் கூறுகின்றார்கள். ஆகவே நாட்டின் உச்சநிலையில் இருக்கின்ற நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்போவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முன்னதாக 2010 வெளிவந்த தீர்ப்பை அடுத்து பல முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ வழிபாட்டு மண்டபங்கள் தாக்கப்பட்ட சம்பவங்களும் அங்கு நடந்திருக்கின்றன.
கோலாலம்பூரிலிருந்து ஜெனிஃபர் பேக்கின் குறிப்பை தமிழில் வழங்கியவர் சீவகன். செய்தியரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சுவாமிநாதன்.
இந்தியாவுக்கு எதிரான 7 ஒருநாள் போட்டிகள் கொண்ட போட்டித் தொடரின் முதல் போட்டியில் 72 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி பெருவெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 304 ரன்களை குவித்தது. ஜார்ஜ் பெய்லி 85 ரன்களையும் ஆரோன் ஃபின்ச் 72 ரன்களையும் அடித்தனர். ஆனால் இந்திய அணி தனது ஆட்டத்தை சற்றே மந்தமாக துவக்கியது. 7 ரன்களை மட்டுமே அடித்து ஷிகார் திவான் ஆட்டமிழந்தார். விராட் கோலி அதிகபட்சமாக 61 ரன்களை எடுத்தார். ரன் ரேட் அழுத்தம் காரணமாக இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் பல தவறான ஷாட்டுகளை விளையாடி அவுட் ஆனார்கள். அதே நேரத்தில் டெஸ்ட் போட்டிகள் ஏதுமில்லாத இந்த போட்டித் தொடரே பிரயோஜனமற்றது என்று பல கிரிக்கெட் விமர்சகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இது ஒருபுறம் இருக்க, கிரிக்கெட்டிலிருந்து முற்றாகத்தான் ஓய்வு பெறப்போவதாக சச்சின் டெண்டுல்கர் அறிவித்ததே கடந்த வாரம் முக்கிய செய்தியாக இடம் பிடித்தது. கடந்த 24 ஆண்டுகளாக இந்திய கிரிக்கெட்டின் மிகப்பெரிய சக்தியாக இருந்த சச்சின் டெண்டுல்கர் விலகிச் செல்வதால் இந்திய அணி எத்தகைய வெற்றிடத்தை எதிர்கொள்கிறது என்று கிரிக்கெட் விமர்சகரான பத்ரி சேஷாத்ரியிடம் கேட்டேன்.
ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்குறீங்கன்னா வந்து பெரிய அளவுக்கு மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கடந்த சில ஆண்டுகள்ல அவருடைய ஃபார்ம் குறைந்துகிட்டே இருந்தது. ஆனா ஒரு ஒரு கிரிக்கெட்டராக சச்சின் டெண்டுல்கர் பல விதங்கள்ல பங்களிப்பு செலுத்தக்கூடிய வெறும் பேட்டிங் மட்டும் கிடையாது. ஒரு ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட்ல ஃபீல் பண்ணக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்காங்களே தவிர, தொடர்ந்து டெஸ்ட் மேட்ச்ல ஸ்லிப்ல நன்றாக கேட்ச் பிடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாக்குறப்ப அது குறைஞ்சுக்கிட்டே வருது. திராவிட் போனதுக்கு பிறகு, இப்ப சச்சின் டெண்டுல்கரும் இன்னொரு 2 டெஸ்டுக்கு பிறகு இல்லை அப்படிங்கிறப்ப அதுல ஒரு தாக்கம் கட்டாயமாக இருக்கு. இன்னொன்று வந்து அவர் ஏதாவது ஒரு கஷ்டமான நிலையில இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பெரிய விக்கெட் பிரேக் வேணும் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் வந்து எப்பவுமே நம்பலாம். ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கடந்த சில ஆண்டுகள்ல அந்த அளவுக்கு தோனி சச்சின் டெண்டுல்கரை நம்பி ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் அப்படிங்கிறதுக்காக வந்து நீ பண்ணி கொடு அப்படின்ட்டு அவர் டெண்டுல்கர் அந்த அளவுக்கு பந்து வச்சுக்க அழைக்கல. எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஓவரால் ஒரு கிரிக்கெட்டிங் பிரெயின் திடீர்னு வந்து ஒரு உதவி தேவைப்படுது அல்லது வந்து ஒரு ஆலோசனை தேவைப்படுது அப்படிங்கிறப்ப 24 வருடம் வெறும கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கே வந்து பல விஷயங்கள் தெரிஞ்சிடும். பட் ஃபீல்டுல இருந்து இத்தனை டேலண்டோட ஒரு ஒரு ஆட்டத்தை விளையாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சீனியர் பிளேயராக ரொம்ப தடுமாற்றமாக பலரும் உணர போறது வந்து அவர் ஃபீல்டுல இருந்து நமக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு பதிலாகவோ அல்லது ஏன் இந்த இடத்துல இதை மாதிரி செய்யக்கூடாதுங்கிறதாகவோ அந்த ஒரு ஆலோசனை இல்லாம போறதுல தான் வந்து ஒரு பெரிய டிராபேக் ஒன்று இருக்கும்.
சச்சின் டெண்டுல்கருடைய சாதனைகள் பல, ஆனா புள்ளிவரங்களை தாண்டி அவருடைய பேட்டிங்ல ஒரு அழகியல் இருந்தது. ஒரு பெடல் ஸ்வீப், ஸ்ட்ரைட் டிரைவ், கவர் டிரைவ், அதெல்லாம் ஒரு அழகும் ஒரு கம்பீரம் இருந்தது. உங்களுக்கு அதுல எது ரொம்ப பிடிச்சிருந்ததா இருந்தது?
ஒரு குறிப்பிட்ட ஷாட் அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீங்க ஒரு ஹோல் ஸ்வீப் எடுத்தீங்களேன், பாயிண்ட்ல அடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ரைட் டிரைவ் வரைக்கும் வெறும ஸ்ட்ரைட் டிரைவ் மட்டுமே எடுத்துட்டு சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து ஒரு பெரிய காவியமே எழுதலாம். ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல சச்சின் டெண்டுல்கர் விளையாடுறப்ப நீங்க என்ன ஃபீல்டிங் செட் பண்ணாலும், இன்ஃபேக்ட் நீங்க வந்து 9 ஃப்ரீ ஃபீல்டர்ஸ் இருக்காங்க, பவுலரையும் விக்கெட் கீப்பரையும் விட்டுட்டு அவங்க 9 பேரையும் நீங்க ஆஃப்சைட்ல நிக்க வச்சாலும் அவரால் வந்து எந்த இடத்துலையும் குறிப்பிட்டு துல்லியமாக வந்து ஆஃப் சைட்ல போர் அடிக்க முடியக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு ஆட்டத்தை ஒரு கட்டத்துல கொண்டு வந்திருந்தாரு. அவர் அடிக்கிற ஒரே ஸ்கொயர் கட் தான், அந்த ஸ்கொயர் கட் வந்து ஒரு ஒரு மில்லிமீட்டர் பை மில்லிமீட்டர் பை மில்லிமீட்டர் நகர்த்தி நகர்த்தி அவரால் வந்து அடிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு திறன் பெற்றிருந்தார். அதாவது கிரிக்கெட் பத்தி ரொம்ப ஒரு 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 துல்லியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவர்களால கூட அவர் அழகா விளையாடினார் அப்படிங்கறத சொல்ல முடிஞ்சது. காரணம் இந்த ரெண்டும் சேர்ந்தது,
தேவையில்லாமல் தள்ளி போட்டிருக்கிறார் என்ற விமர்சனம் இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011 ஜனவரியில் அவர் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு செஞ்சுரி அடித்தார் டெஸ்ட்டில், அதுக்கப்புறம் செஞ்சுரியே அடிக்கல. ஆஸ்திரேலியாலையும் இங்கிலாண்ட்லேயும் 1-2 இன்னிங்ஸ் நல்லா ஆடினார், ஆனால் அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. சச்சின் டெண்டுல்கர் வந்து டேர்மெண்ட்டை டிலே பண்ணதுனால அவரை பற்றின மதிப்பீடு கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
கட்டாயமாக அவருடைய அவர் பற்றின மதிப்பீடு வந்து பலருடைய எண்ணத்துல நிச்சயமாக குறைந்திருக்கு. இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய சிக்கல் வந்து அவருடைய குறைகளை பத்தி கவலைப்படாம, அதாவது பெரும்பான்மையான மக்கள் கவலைப்படாமல் அவர் வந்து இந்திய கிரிக்கெட் இவ்வளவு பண்ணியிருக்காரு பரவாயில்ல அப்படிங்கிறது, ஒரு ஆட்டத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு நிர்வாகம் வந்து அந்த மாதிரிலாம் நினைக்கவே கூடாது. தொடர்ந்து அவருடைய கிரிக்கெட் மோசமாக போகிறப்ப அவருடைய பேச்சர் அவ்வளவு பெருசாக இருந்ததுனால யாரும் அவரை நேரடியாக கன்ஃபர்ன்ட் பண்ணி எப்போ போகுது நீ ரிட்டையர் ஆகிடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி யாருமே இல்லை. அதற்கு இவ்வளவு காலம் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கூட டெண்டுல்கராக முடிவெடுத்தாரா, இல்லது அவர் வந்து இந்த ஏசா நன்ச் பண்ணி போதும்பா நீ போதும் இந்த சீரீஸோட முடிச்சிருவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களா அப்படின்னா, மோஸ்ட் லைக்லி அது ஒரு அந்த இரண்டாவது இதுவா தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கெஸ்ட் போர்ட் சொல்லி நீங்க எடுத்துருப்பாங்கன்றீங்க. அப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து சரியான தகவல்கள் எல்லாம் கிடையாது இது சார்ந்து இப்போதைக்கு, பட் அப்படிதான் இருக்கும்னு நான் வந்து யூகிக்கிறேன்.
கிரிக்கெட் விமர்சகர் பத்ரி சேஷாத்ரி. விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் சுவாமிநாதன். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் எமது கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எமது இணையதளமான bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.